இலங்கையில் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாகவும் அதற்கு முன்னர் பிரதமராகவும் ஆட்சியில் இருந்திருக்கின்ற காலத்தில் 9 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டும் கொலையாளிகள் சட்டத்தின்படியில் சிக்காமல் இருக்கின்ற நிலைமையை மாற்றுவதற்கு அரசாங்கம் எந்தவிதமான அரசியல் ரீதியான விருப்பத்தையும் வெளிப்படுத்தவில்லை என்று சிபிஜே என்ற ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதற்கான குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஊடகவியலாளர்கள் கொலையுண்ட வழக்கு விசாரணைகள் தீர்க்கப்படாத நாடுகளின் பட்டியலில் உலகில் ஈராக், சோமாலியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக 4வது இடத்தில் இலங்கை இருக்கின்ற பட்டியலை சிபிஜே வெளியிட்டிருக்கிறது. கடுமையான மோதல்கள் நடந்து வரும் சிரியா, ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளும், பாகிஸ்தான், ரஷ்யா, நைஜீரியா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் இலங்கைக்கு அடுத்தபடியாக 13 நாடுகளின் பட்டியலில் அடக்கம். கடந்த 10 காலம் கடந்திருக்கின்ற ஊடகவியலாளர் ஐயாத்துறை நடேசனின் படுகொலை முதற்கொண்டு 2009 ஆண்டில் நடந்த லசந்த் விக்ரமதுங்க படுகொலை வரை ஊடகவியலாளர்களின் பல கொலைகளின் பின்னணியில் அரசாங்கமும் இராணுவமுமே இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்ற சிபிஜே, குற்றவாளிகள் சட்டத்தின்படியில் சிக்காத நிலைமை உள்ளமையே பெருமளவிலான ஊடகவியலாளர்கள் நாடு கடந்து வாழ்வதற்கு காரணம் என்றும் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலைமை பற்றி இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தைச் சேர்ந்த நிக்சன்,
இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஊடக துறை தொடர்பாகவும் ஊடகவியலாளர்களுடைய பாதுகாப்புகள் தொடர்பிலும் பெரிய அளவில் அக்கறை செலுத்தி வருவதாக சொல்ல முடியாது. யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் ஊடகத்துறை பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றது. இந்த நிலையில் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், ஊடக நிறுவனங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அது தொடர்பான எந்த ஒரு விசாரணையும் இதுவரை உரிய முறையில் நடத்தப்படவில்லை. சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், விசாரிக்கப்படுகின்றார்கள், ஆனால் அந்தளவோடு நின்று விடுகின்றது. சில சமயங்களில் சந்தேக நபர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். லசந்த விக்ரமதுங்கனுடைய படுகொலை சொல்லப்பாக கைது செய்யப்பட்ட சில சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று சிவராம் படுகொலையிலே பலர் விசாரிக்கப்பட்டார்கள். ஆனால் இதுவரையும் சரியான முடிவுகள் சொல்லப்படவில்லை. ஆக இந்த ஊடகத்துறை மீதான தாக்குதல் விடயங்களில் இலங்கை அரசாங்கம் ஒரு உருப்படியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. தொடர்ச்சியாக ஒரு ஏமாற்று நடவடிக்கை அல்லது ஊடகத்துறை தொடர்பான ஒரு அலட்சியமான போக்கைத்தான் இலங்கை அரசாங்கம் கடைபிடித்து வருகின்றது.
காமன்வெல்த் மாநாடு நடந்து முடிந்த பின்னரான சூழ்நிலை, மற்றது நல்லிணக்க முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக கூறுகின்ற இந்த சூழ்நிலையில், கள நிலைமையில் ஊடகவியலாளர்களுக்குரிய பாதுகாப்பு இப்பொழுது எப்படி இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள்?
ஊடகங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இதுவரையும் அச்சுறுத்தலாகத்தான் இருக்கின்றது. நேற்று கூட யாழ்ப்பாணத்திலே ஒருவர் தாக்கப்பட்டிருக்கின்றார், சுயாதீன செய்தியாளர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே இந்த நடவடிக்கை தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் யாரை குறிப்பாக அரசாங்கம் என்று பொதுவாக சொன்னாலும் கூட படைகளோடு சேர்ந்து இயங்கக்கூடிய குழுக்கள் அல்லது வேறு ஆயுத குழுக்கள் போன்றன இந்த விடயங்களில் ஈடுபடுகின்றன. குறிப்பாக இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அல்லது தமிழ் சார்ந்து எழுதக்கூடிய ஊடகத்துறையைச் சேர்ந்தவர்கள் தாக்கப்படுகின்ற அல்லது அச்சுறுத்தப்படுகின்ற நிலைமை என்பது தொடர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. யுத்தம் நிறைவடைந்ததாக அரசாங்கம் கூறினாலும் கூட ஊடகத்துறை மீதான அச்சுறுத்தல் என்பது தொடர்ச்சியாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பாதுகாப்பு அற்றொரு நிலைமையை ஊடகவியலாளர்கள் உணர்கின்றார்கள் என்றுதான் சொல்லக்கூடியதாக உள்ளது
என்றார் நிக்சன். காவல்துறை பேச்சாளர் SSP அஜித் ரோஹனவிடமும் இது பற்றி கேட்டேன். இந்த கடந்த 10 காலத்தில் விடுதலை புலிகளின் காலத்தையும் உள்ளடக்க வேண்டும். அந்த காலத்தில் அவர்கள்தான் இந்த கொலைகளை செய்திருக்கிறார்கள். இப்போது 2 பேர் தொடர்பான பிரச்சனை தான் இருக்கிறது. ஊடகவியலாளர் பிரகீத் அக்னலிகோட காணாமல் போன விடயம் ஒன்று. அவர் கொலை செய்யப்பட்டது எவரும் காணவில்லை. எனவே காணாமல் போன ஒரு சம்பவமாக, அதாவது ஒரு குற்றச்செயலாக கருதி நாங்கள் விசாரணைகளை தொடர்ந்தும் நடத்தி வருகின்றோம். அடுத்தது லசந்த் விக்ரமதுங்கவின் படுகொலை. அந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து சில தகவல்கள் கிடைத்தன. ஆனால் அவர் சிறைச்சாலைக்குள்ளேயே உயிரிழந்துவிட்டார். ஆனால் யுத்த காலத்தில் பயங்கரவாத நடவடிக்கைகளால் கொல்லப்பட்டவர்கள் தொடர்பில் எம்மால் பதில் கூற முடியாது. அவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்கள் இப்போது இந்த உலகத்தில் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கக்கூடும். ஆனால் நாங்கள் தொடர்ந்தும் விசாரணைகளை நடத்தி கொண்டுதான் வருகிறோம் என்ற போலீஸ் பேச்சாளரிடம், சிபிஜே கூறுகின்ற தகவலின்படி பல ஊடகவியலாளர்களின் படுகொலைகள் தொடர்பில் இராணுவத்தின் மீதும் அரசாங்கத்தின் மீதும் தான் சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது என்று
சுட்டிக்காட்டினேன்.
விடுதலை புலிகள் பல கொலைகளை செய்துவிட்டு இராணுவம் அல்லது அரசாங்கத்தின் மீதுதான் அந்த பழிகளை போட்டு பிரச்சாரம் செய்து வந்தனர். இந்த அமைப்பும் அந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களின் கருத்து என்றார் அஜித் ரோஹன. யுத்தம் முடிந்து 5 இலங்கையில் ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக உங்களால் கூற முடியுமா?
அனிவாரியமா.
ஆம், நிச்சயமாக. கடந்த காலங்களில் ஊடகங்கள் போலீசாரையும் அரசாங்கத்தையும் அரச தலைவர்களையும் விமர்சனம் செய்து வந்திருக்கின்றன. அந்த ஊடகவியலாளர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இங்கு ஏற்படவில்லை. குறைந்தபட்சம் அவதூறு வழக்குகள் கூட போடப்படவில்லை. ஊடக சுதந்திரம் என்பது எமது நாட்டில் இப்போது உயர்ந்த அளவில் இருப்பதாகத்தான் எங்களால் கூற முடியும் என்றார் காவல்துறை பேச்சாளர். சில தினங்களுக்கு முன்னர் கூட யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கப்பட்டுள்ளாரே என்று அவரிடம் சுட்டிக்காட்டிய போது, அந்த ஊடகவியலாளரே நெல்லியடி போலீசில் செய்திருக்கின்ற முறைப்பாட்டில் தன்னுடன் காணி தகராற்றில் உள்ளவர்கள் மீது சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார். ஊடக தொழிலுடன் தொடர்பு படாத தனிப்பட்ட பிரச்சனைக்காக ஊடகவியலாளர் ஒருவர் கூட கொலையாகலாம், தாக்கப்படலாம், அல்லது அச்சுறுத்தலை எது நோக்கலாம். அந்த தனிப்பட்ட பிரச்சனைகளை ஊடக தொழிலுடன் தொடர்பு படுத்தி பார்க்க முடியாது என்று பதிலளித்தார் இலங்கை காவல்துறை பேச்சாளர் SSP அஜித் ரோஹன.